ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கோட ரிவ்யூ. ஒரு புக்கில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்குறீங்க? ஆமாம், இது ஒரு புக்கு மட்டும் இல்லை, இது ஒரு எபிக் ஸ்டோரி. ஸோ இதை ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ராமாயணான்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி எந்த புக்குன்னு கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர வரலாறு. ராவணன் மற்றும் அவர்களது இனத்தவரின் கதை. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா அனந்த் நீலகண்டன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. இதை வந்து மகலட்சுமி சண்முகன்றவங்க வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அசுரன், அசுரன்னா யார்? ராவணன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராவணன்றவன் வந்து நமக்கு என்னவா சொல்லப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ராவணன்றவன் ஒரு கொடுமைக்காரன், 10 தலை கொண்டவன், அவன் ஒரு அசுர அரக்கன், அவனை மாதிரி வாழவே கூடாதுரா எப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவன் இறந்ததுக்காக தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட நமக்கு ராவணன்றவன் ஒரு கெட்டவனாகவே தான் தெரியுவான். ஆனால் நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ராவணன் கூட இருக்க இந்த பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும். ராமாயணத்தோட பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த புக் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை ராவணனோட மறுபக்கமும் நீங்கள் சொல்லலாம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ராவணனோட நல்ல குணங்கள், அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவன் எப்படி தன்னை வந்து ஃபிசிக்கலாக தயார்படுத்திக்கிட்டான், அவன் பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தும் பல தோல்வி பல கஷ்டம் எவ்வளோ கண்டும் அவன் எப்படி தன்னை மென்டலாக ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டான். ஸோ ஒரு மனுஷனாக எப்படி ஃபிசிக்கலாக மென்டலாக இருக்கணுன்றதை வந்து இந்த புக்கில் அனந்த் நீலகண்டன் சொல்லியிருப்பார். ஒரு மனிதனுடைய இயல்பை ராவணன் கிட்ட வச்சு ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருப்பான், அவன் இயற்கையாகவே இப்படி தான் இருக்கான்றத சொல்கிற மாதிரி தான் இந்த அசுரனோட கதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ பிளாட் ஆஃப் த ஸ்டோரி, கதைக்களம். இந்த கதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ராவணன், இன்னொன்று வந்து அவனுடைய அடிமை, இல்லை அவனோட ஃபாலோவர் சொல்லலாம், அவன் ஃபாலோவர் பத்ரன். ராவணன் வந்து அவன் என்னென்ன விதமாக போர் புரிஞ்சான் அவனோட ஆட்டோபயோகிராஃபியை சொல்கிற மாதிரி அனந்த் நீலகண்டன் எழுதியிருப்பார். இன்னொன்று வந்து பத்ரன், பத்ரன் வந்து ராவணன் கூட இருந்து அவனோட செயலை பார்த்து பத்ரன் எவ்வளோ ராவணன் அட்மையர் பண்ணான், சில கெட்டதை செய்யும் பொழுது செய்யாதன்னு சொன்னான், அந்த மாதிரி வந்து இந்த கதையை அனந்த் நீலகண்டன் எழுதியிருப்பார். அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் இந்த புக்கில் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய அரசியல் அமைப்பு, ராவணன் இப்படி அறிவியல் அப்போவே சிறந்து விளங்கினான், ராவணன் இப்படி ஜோதிடத்துலலாம் ரொம்ப புலமையாக இருந்தான், ராவணனுக்கு மியூசிக்னால் அவ்வளோ பிடிக்கும், ராவணன் இப்படி மியூசிக்னால் பல வித்தைகளை அவன் செஞ்சான். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா ராவணன் வந்து சீத்தையை கடத்துவான்னு நமக்கு தெரியும். ஸோ ராவணன் சீத்தையை எதில் கடத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப விமானம். ஸோ அந்த புஷ்ப விமானத்தை அவங்க எப்படி உருவாக்குனாங்க, அதை உருவாக்க அவங்க என்ன உலோகத்தெல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படி உலோகத்தை உருக்கி அந்த மேல் பாகத்தை ஒரே ஸ்ட்ரக்சராக செஞ்சாங்க, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி இயங்கும், இது போல் பல டீட்டெயிலாக வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த காலத்திலே இவ்வளோ அறிவியலில் சிறந்து விளங்கினவனா ராவணன் இருந்தான்றத நமக்கு உணர்த்தியிருப்பாங்க இந்த புக்கில். அப்புறம் ராவணனோட சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, பெண்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இதில் வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த ஈக்குவாலிட்டியை இவங்க சொல்கிற விதத்தை குறிக்கிற மாதிரி தான் தோணும். அப்புறம் ராவணன் வந்து யாரால் கொல்லப்பட்டான், ராவணன் எப்படி கொல்லப்பட்டான்றதை சொல்லியிருப்பாங்க. ராவணன் ஏன் சீதையை கடத்தினான், ராவணனுக்கும் சீதைக்கும் அப்படி என்ன உறவு இருக்குது, போல பல வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவை சொல்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். அப்புறம் இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய மகன், அவனுக்கு 16 வயசு தான் இருக்கும் அந்த போர்க்களத்தில். அந்த போர்க்களத்தில் ராமன் லக்ஷ்மணனோட படையை எதிர்த்து அவன் எப்படி போர் புரிஞ்சான், அவங்கள எப்படி காயப்படுத்தி வீழ்த்தனான், ராமனும் லக்ஷ்மணும் ஒரு சமயத்தில் இந்திரஜித்தை பார்த்து பயந்து ஓடி புறமுதுகு காட்டி ஓடின சம்பவங்கள் அதெல்லாம் கூட இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ராமன் அப்புறம் அனுமனும் ராமனும் எப்படி இணைஞ்சாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பாண்டிங் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 கதாபாத்திரம் யாருன்னா வருணன், சுக்ரீவன், விபீஷ்ணன். இவங்க 3 பேரும் யாருன்னா நம்மளோட ராவணனுக்கு துரோகம் செஞ்சவங்க. வருணன் ஒரு சமயத்தில் மரண தருணத்தில் இருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் ராவணன் தான் உதவி பண்ணியிருப்பார். ஆனால் கடைசியில் ராவணன் சாவரத்துக்கு காரணமாகவே வருணன் இருந்திருப்பாங்க. விபீஷ்ணன் யார் பார்த்தா விபீஷ்ணன் தான் ராவணனோட தம்பி. ஆனால் ராவணன் சாவரத்துக்கு விபீஷ்ணன் தான் ஒரு முக்கிய காரணமாகவே இருந்திருப்பார். ஒரு நம்பிக்கை, ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் எப்படி ராவணன் இறந்தாருன்றத சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஒருத்தன் பல வருஷம் நல்லவனாகவே இருந்தாலும், நமக்கு என்னதான் பல பிடிச்ச பல நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தாலும், அவன் ஒரு சமயத்தில் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு தப்பு செஞ்சிட்ருப்பான். ஸோ அதை வச்சு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர்றது தான் நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி. ஸோ அந்த ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் அவனை வந்து கெட்டவனாக மாற்றிடாது. அவன் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கான், ஸோ அவனோட ஒரு செய்கை மட்டும் அவனை கெட்டவனாக மாற்றுமானா அது அந்த மாதிரி மாற்றாது. நம்ம ஏன் ராவணனை ஏன் கெட்டவனாகவே பார்க்கணும், அவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கும் மனுஷனை மாதிரி ஒரு கோபம், கர்வம், பொறாமை, போட்டி, பயம் எல்லாமே வரும்ல. ஸோ அவனையும் நம்ம நல்லவனாகவே பார்க்கலாமே. ஏன் நம்ம வந்து அவனை ஒரு சில விஷயத்தை மட்டும் வச்சு அவனை நம்ம கெட்டவனே சொல்கிறோம், சில நல்ல குணங்களும் அவனுக்கு இருக்குல்ல. இப்போ நம்ம அவனை கெட்டவனாக பார்க்கறதால அவன்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்காமல் போயிடுறோமே. ஸோ அவனோட நல்ல குணங்களையும் எடுத்துக்கிட்டால் நம்ம இன்னமும் நல்லா இருக்கலாம். அவனோட நல்ல குணத்தையும் நம்ம எடுத்துருக்கணுன்ற இதை தான் அனந்த் நீலகண்டன் வந்து இந்த புக்கில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி கதை எழுதியிருப்பார். ராவணனுக்கு ஏன் 9 முகம் இருக்குது? ஸோ இதை அவர் எப்படி டீட்டெயில் பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய புக்ஸ் பழைய தத்துவம்லாம் என்ன சொல்லணும்னா, ஒரு மனுஷன்றவன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேணும், கட்டுப்படுத்தினாதான் அவன் வந்து ஒரு தெய்வ இயல்பு அடையிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சிகள் என்ன, கோபம், கர்வம், பொறாமை, மகிழ்ச்சி, வருத்தம், பயம், சுயநலம், தன்னோட விருப்பம், தன்னோட லட்சியம், இந்த மாதிரி பல குணத்தை அவன் கட்டுப்படுத்தி வெறும் அறிவுன்றதை மட்டும் வச்சு தான் அவன் வாழணும், அப்போதான் அவன் வந்து ஒரு கடவுள் குணத்தை அடைஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் ராவணன் இதில் ரொம்ப மாறுபட்டு இருப்பார். ராவணன் வந்து என்னன்னா, 10 முகங்களை தான் கொண்டிருப்பது வந்து முழுமையாக தன்னை மனுஷனாக மாற்றுது. தான் அந்த 10 குணங்களும் இருந்தால் தான் மனுஷன் வந்து இயற்கையாக படைக்கப்பட்ட மாதிரியே நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வந்து மனுஷனாக இருக்க தான் பிடிக்குன்றதுக்காக அவர் மனுஷனாக வாழ்ந்த மாதிரி தான் இந்த கதையே இருக்கும். ராவணன் கொல்லப்பட்ட அப்புறம் கதை முடிஞ்சிச்சுன்னு பார்த்துருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு 4 சாப்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். ஸோ அதில் என்னென்னா சொல்ல வந்திருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து ராமன் ஜெயிச்சிட்டான். ஸோ ராமன் வந்து ராவணனை வந்து அசிங்கப்படுத்தி அவனுடைய ராமன் தன்னோட கேஸ்ட் சிஸ்டத்தை எப்படி இந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்தான், எப்படி வந்து மனுஷங்களை 4 கேஸ்டாக பிரித்தான், எதை பேஸ் பண்ணி அவன் அந்த 4 கேஸ்டையும் பிரித்தான். ஸோ இவங்க இங்கே தான் வாழணும், இவங்க இந்த இடத்துல வாழணும், இவங்களுக்கு இந்த இடம்னு சொல்லி பிரித்து வச்சது, தீண்டாமையை எப்படி கொண்டு வந்தான்றதெல்லாம் வந்து இந்த 4 பகுதியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இப்போதைக்கு இருக்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒத்து போகிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சமூகத்தை ஒத்து பல கருத்துக்களை சொல்கிற நூலாகவே இருக்கும். என்னதான் ராமன் ஒரு கடவுளாக இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுவாரு. என்னதான் ஸோ சீதையை போய் அக்னி பறிச்சு எடுத்தால் தான் நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க, தூய்மையானவங்க நான் ஒத்துப்பேன்ற மாதிரி சொல்லுவார். இல்லை ஒருவேளை ராவணன் இந்த போரை வெற்றி பெற்றிருந்தா நம்ம நாட்டில் எப்படி இந்த கேஸ்ட் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருக்குமா, இல்லை ராவணனோட ஸ்டைலில் இந்த உலகம் இந்த நாடு வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்கிற விதமாக தான் இந்த புத்தகம் இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த புக்கை படிக்கணுன்றது என்னோட விருப்பம். லைஃப்பை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஹிந்து மித்தாலஜியை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும், எனக்கு நிறைய தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் படிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அமேசானில் கிண்டில் வெர்ஷன்லேயும் கிடைக்கும், நீங்கள் இபுக்காகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம்ப்பா, எனக்கு பிடிக்காது, நான் வந்து ஆடியோவில் தான் கேட்பேன்னு இருக்கவங்க நீங்கள் ஆடியோபிள்ன்ற ஆப்பில் போய் ஆடியோ வித மூலமாகவும் இந்த புக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ நீட் யுவர் சஜஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இஃப் ஐ காட் மோர் சஜஷன்ஸ், நான் வேணால் அடுத்த புக்குக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு இல்லாமல் நீங்கள் இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.